SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் முரளி.
வணக்கம். ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவு கொள்கையில் என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு இப்போ நாம் அலசலாம். இந்த 2019 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையில் ஒரு கடினமான ஆண்டாக இருக்க போகுது. முதலாவதாக, சீனாவோடையும் அமெரிக்காவோடையும் ஆஸ்திரேலியாவுடைய உறவு என்பது அதோட வெளியுறவு கொள்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. சீனா வந்து ஆஸ்திரேலியாவுடைய ஒரு மிக முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னர். ஏன்னா ஆஸ்திரேலியா தன்னுடைய சுரங்க மற்றும் வேளாண் பொருட்களுடைய பெரும்பகுதியை சீனாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் செய்யுது. ஆனால் சீனாவோ சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஸ்பிராட்லி ஐலாண்ட்ஸ் தீவுகளை முழுவதுமே தன்னுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒரு உலகறிஞ்ச உண்மை. சீனா எடுத்திருக்கிற மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்னால அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிராந்திய பாதுகாப்பு ஒரு பெரிய அபாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நிறைய அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து. அடுத்ததாக, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறேங்கிற பேரில் சீனா வந்து ஆஸ்திரேலிய அரசியலில் நேரடியாகவே தலையிட்டுட்டு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து முன்வைக்கின்றன. இதை ஆமோதித்து நிறைய அரசியல் பார்வையாளர்களும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், ஆஸ்திரேலிய அரசு சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர்ஸில் சமீப காலத்தில் பல சைபர் அட்டாக் தாக்குதல்கள் வந்து நடந்துட்டு வருது. இந்த தாக்குதல்களை செயல்படுத்துறது சீன உளவுத்துறை தான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் நம்புறதா சிட்னி மார்னிங் ஹெரால்ட் பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டு இருக்குது. ஆனால் எப்பெல்லாம் சீனாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா நடவடிக்கை எடுக்குதோ அப்போ சீனா வந்து திருப்பி பதிலடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. உதாரணமாக, சீன தலையீட்டை எதிர்த்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தபோது ஆஸ்திரேலியாவுடைய நிலக்கரி ஏற்றுமதியில் வந்து சீனா பல புதிய கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சுது. இது எல்லாமே வந்து சீனாவுடைய அச்சுறுத்தும் நடவடிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதுக்கும் மேலே அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப்பின் கொள்கை காரணமாக ஆஸ்திரேலியாவுடைய அமெரிக்க கூட்டணி ஒரு உறுதியற்ற நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ஆனால் இதை எல்லாம் தாண்டி சீனா விஷயத்தில் ஆஸ்திரேலியா ஒரு தைரியமான நிலைப்பாட்டையே வந்து எடுக்க முடிவு செஞ்சுருக்குது. உதாரணத்துக்கு, ஹுவாவை அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் 5G மொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தில் பங்கு பெறுறதுக்கு ஆஸ்திரேலிய அரசு தடை விதிச்சிருக்குது. இதுக்கு தேசிய பாதுகாப்பை வந்து ஒரு காரணமாக தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவுடனான நீண்ட நாள் கொள்கை என்பது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய சவாலாகவே அமையும்னு தெள்ள தெளிவாக தெரியுது. அடுத்ததாக, பசிஃபிக்கில் இருக்கக்கூடிய தீவு நாடுகள் கூட ஆஸ்திரேலியாவுடைய உறவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பசிஃபிக் நாடுகளை பொறுத்தவரையில் அது எப்பொழுதுமே ஆஸ்திரேலியாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வாக்கு மண்டலமாகவே இருந்துட்டு வந்திருக்குது. ஆனால் சமீப காலத்தில் சீனா இந்த நாடுகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன்களை வந்து வழங்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த கடன்களை வந்து இந்த நாடுகள் திரும்ப கட்ட முடியாத பட்சத்தில் சீனா இந்த நாடுகளில் வந்து நேவல் பேஸஸை வந்து அமைக்கிறதுக்கு திட்டமிடுதோ அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. அப்படி சீனா நேவல் பேஸஸை இந்த தீவுகளில் அமைச்சதுன்னா அது ஆஸ்திரேலியாவுடைய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக அமையும். இதை எதிர்கொள்கிறதுக்காக $2 பில்லியன் செலவில் ஆஸ்திரேலியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய இந்த நிதி திட்டத்தில் வந்து அதிக வட்டி விகிதங்கள் வந்து கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் இது சீன நிதி திட்டத்திலிருந்து வேறுபட்டு இருக்குது. அடுத்ததாக, ஆஸ்திரேலியாவுக்கு இந்தோனேஷியாவோட உறவு குறித்து பார்க்கலாம். இந்தோனேஷியா ஒரு பெரும்பான்மையான இஸ்லாமிய நாடாகும். போன வருஷம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தன்னுடைய எம்பசியை ஜெருசலேமுக்கு நகர்த்த போகிறோம்னு ஆஸ்திரேலியா அறிவித்தது வந்து இந்தோனேஷியாவை ரொம்ப கோபப்படுத்தியிருக்குது. இது மட்டும் இல்லாமல், ஆஸ்திரேலியாவுடைய அகதிகள் பற்றின கொள்கை வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கலை. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்தோனேஷியா வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி. அதனால் ஆஸ்திரேலியா இந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடையே வந்து செயல்பட வேண்டியிருக்குது. இதுவரைக்கும் வெவ்வேறு நாடுகளோட ஆஸ்திரேலியாவோட உறவுகளை வந்து பற்றி பார்த்தோம். ஆனால் எதிர்காலத்தில் எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். எதிர்காலத்தில் சீனாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரெண்டு கூட்டணிகள் வந்து ரொம்ப முக்கியமாக தென்படுது. முதலாவதாக, அமெரிக்காவுடனான உறவு. ட்ரம்ப்புடைய வெளியுறவு கொள்கையில் அடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா வந்து இப்போது பொறுமையாக கவனிச்சுட்டு இருக்குது. ரெண்டாவதாக, இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய ஒரு இயற்கையான நட்பு நாடாக இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனா ஒரு பொதுவான கவலை அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இது மட்டும் இல்லாமல் அடுத்த 10 ஆண்டுகளில் உலகத்தில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக வளரப்போகுது. இதனால் இந்தியாவோட இருக்கக்கூடிய நட்பை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தன்னோட top 3 ஏற்றுமதி இலக்க ஆஸ்திரேலியா மாற்ற முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் இந்திய தூதரான பீட்டர் வர்கீஸ் சொல்லியிருக்கார். அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா இந்தியாவை தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது அவர் தெளிவாக அலசி ஆராய்ஞ்சிருக்கார். நிறைவாக சொல்ல போனோன்னா, இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவு கொள்கைகளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான கடினமான ஆண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் முரளி.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil